ஓம் சாந்தி. ஜூலை 13, 2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று பெருமதி மிக்கதாக ஆக்குவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைகள் அவ்வாறு ஆகும். கேள்வி: புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான முயற்சி என்ன? பதில்: பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, இப்போது உங்களுடைய புத்திகளை உங்களை மிகவும் துக்கத்திற்கு உள்ளாக்கிய பழைய உறவுகளின் பற்றிலிருந்து விடுவித்து என்னை நினைவு செய்யுங்கள். அவர்களுடன் வசிக்கும் போதே உங்களுடைய மனதை என்னுடன் இணைத்து கொள்ளுங்கள். சதா மன்மனாபவ் என்ற மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவீர்கள். பாடல்: நீங்கள் இரவினை தூங்குவதிலும் பகலை உண்பதிலும் கழித்தீர்கள். வைரம் போன்று பெருமதி மிக்க உங்களுடைய வாழ்க்கை சிப்பி போன்று பெருமதி அற்றதாகிவிட்டது. ஓம் சாந்தி. எவ்வாறு சமய நூல்களின் சாரம் குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதோ அவ்வாறே இந்த பாடல்களின் சாரமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் மட்டுமே அனைவருக்கும் ஆன்மீக தந்தை ஆவார். அவர் இங்கிருந்து ஆன்மீக குழந்தைகள் அனைவருக்கும் பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் விளங்கப்படுத்துகிறார். தந்தை விளங்கப்படுத்துகிறார், ஓ குழந்தைகளே, உங்களுடைய பிறவி வைரம் போன்று பெருமதி மிக்கதாக ஆகுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று பெருமதி மிக்கதாக ஆக்குவதற்கே தந்தையிடம் வந்துள்ளீர்கள். ஸ்வர்க்கவாசிகளின் பிறப்பு வைரம் போன்றதொரு பிறப்பு எனப்படுகிறது. கலியுகவாசிகளின் பிறப்போ சிப்பிகளை ஒத்தது. நீங்கள் இப்போது சங்கம யுகத்தையும் அறிவீர்கள். நாங்கள் இப்போது சங்கமயுகவாசிகள் ஆவோம். இந்த சங்கம யுகம் அனைவருக்கும் நன்மை பயக்கும் யுகமாகும். இந்த சங்கம யுகத்திலேயே அனைவரும் முக்தியையும் சத்கதியையும் பெறுகிறார்கள். யார் இதனை அருளுவது? பரந்தாமத்தில் இருந்து வரும் பயணியே ஆவார். அவரே பயணி ஆவார். நீங்கள் பயணிகள் அல்ல. ஒரு தடவை நீங்கள் இங்கு வந்துவிட்டால் பின்னர் நீங்கள் திரும்பி செல்வதில்லை. தந்தை கூறுகிறார், நான் பழைய உலகத்தில் பிரவேசித்து பின்னர் திரும்பி செல்கிறேன். ஒரேயொரு பயணியே சேவை செய்கிறார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். அவர் வந்து குழந்தைகளான எமக்கு மிக நன்றாக சேவை செய்கிறார். வேறு எவராலும் இத்தகைய சேவை செய்ய முடியாது. சேவைக்காகவே நீங்கள் அழைக்கிறீர்கள். வந்து தூய்மையற்ற எங்களுக்கு சேவை செய்யுங்கள். தந்தையும் கூறுகிறார், நீங்கள் மிகவும் சந்தோஷமற்றிருந்ததனாலேயே நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளேன். எமது துன்பத்தை நீக்கி எமக்கு அமைதி தாருங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். நீங்கள் எப்போதும் சந்தோஷம் அமைதி எனும் இந்த இரு விஷயங்களை நினைவு செய்கிறீர்கள். இங்கு அமைதியின்மையும் துன்பமுமே உள்ளன. இதனாலேயே மக்கள் அழைக்கிறார்கள். தந்தை மட்டுமே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக சக்கரத்தின் ரகசியத்தை விளங்கப்படுத்துகிறார். பக்தி மார்க்கம் இப்போது முடிவிற்கு வருகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கலியுகத்தின் இறுதி என்றால் பக்தி தொடர்ந்தும் கீழே வருகின்றது என்ற அர்த்தம். உங்களுடைய மேலேறுகின்ற ஸ்திதி இந்த ஞானத்தினூடாகவே நடக்கிறது. நீங்கள் அதி உயர்ந்த அந்தஸ்தை கோருகிறீர்கள். பின்னர் அந்த வெகுமதியின் சந்தோஷம் குறைவடைகிறது. பாரதத்தை போன்று வேறு எங்கும் அவ்வளவு பக்தி கிடையாது. பக்தி அரைக்கல்பத்திற்கு தொடர்கிறது. துவாபர யுகம் ஆரம்பமாகும் போது பக்தி ஆரம்பமாகின்றது. ஏனைய மதங்களும் ஸ்தாபிக்கப்பட ஆரம்பிக்கின்றன. ஸ்வர்க்கம் எவ்வாறு முதலில் மிக நல்லதாக இருந்ததோ அவ்வாறே பக்தி முதலில் மிகவும் நல்லதாக இருந்து பின்னர் அதன் கலைகள் படிப்படியாக குறைவடைகின்றன. பக்தி ஆரம்பித்தபோது நீங்கள் முதலில் சிவனை வழிபடுபவர்கள் ஆகினீர்கள். அரை கல்பத்திற்கு எந்தவித வழிபாடும் இருக்காது. பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகியதும் ஏனைய மதங்களும் உருவாகின்றன. வேறு எவராலும் இந்தளவு பக்தி செய்ய முடியாது. பக்தி முழுமையாக அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. அனைவருக்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் சத்கதியை அருளி அவர்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குகின்ற தொலை தேசத்திலிருந்து வரும் பயணியான தந்தை மீண்டும் ஒருமுறை குழந்தைகளான எமக்கு ஸ்வர்க்க ராஜ்யத்தை வழங்குவதற்காக வந்துள்ளார் என்பதை குழந்தைகளான நீங்களும் அறிவீர்கள். நீங்கள் இத்தகைய பாரிய ஆஸ்தியை பெறுகிறீர்கள். ஆனால் ஒரு விஷயமும் எவருடைய புத்திகளிலும் தங்குவதில்லை. பாரத மக்கள் அதிகளவு பக்தி செய்கிறார்கள். ஆலயங்கள் பல உள்ளன. பாரத துணை கண்டத்தில் ஆலயங்கள் பல காணப்படுகின்றன. இந்த ஆலயங்கள் யாருடையவை என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். அனைத்திற்கும் முதலில் அவர்கள் சிவபாபாவிற்கு ஆலயத்தை அமைத்தார்கள். பின்னர் அவர்கள் தேவர்களுக்கு ஆலயங்கள் கட்டினார்கள். அந்த ஆலயங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளன. ஒருபுறம் அவர்கள் தொடர்ந்து சிவபாபாவை வழிபடுகிறார்கள். இன்னொரு புறம் சிவபாபா உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறார். நீங்கள் இங்கு பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள். உண்மையில் தேவர்களை வழிபடுபவர்கள் அனைவரும் இங்கு வந்து பிராமணர்கள் ஆகுவார்கள். வளர்ச்சி படிப்படியாக நிகழும். அனைவராலும் ஒரே வேளையில் கற்க முடியாது. அதற்கு நேரம் எடுக்கும். சென்ற கல்பத்தில் கற்றவர்கள் மீண்டும் கற்பார்கள். நீங்கள் தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்கு கற்பிக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தையினதும் உலகத்தின் ஆதி மத்தி அந்தத்தினதும் இந்த ஞானத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள். அதன் மூலம் மக்களால் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக முடியும். வந்து இதனை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடகம் தொடர்ந்து எவ்வாறு சுழல்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திகளில் உள்ளது. எவராலும் நூறாயிரக்கணக்கான வருடங்கள் பழமை வாய்ந்த கதையை கூற முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்னர் என்ன இருந்தது என்றும் அது யாருடைய ராஜ்யம் என்றும் நீங்கள் அறிவீர்கள். பாரதத்தில் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களான எங்களுடைய ராஜ்யம் இருந்தது. நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? முன்னர் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களான தேவர்களாக இருந்து பின்னர் 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. 84 பிறவிகளின் கதை லக்ஷ்மி நாராயணனின் கதையாகும். நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை கூறுகிறீர்கள். அமர்ந்திருந்து அவர்களின் கதையை எழுதுவதற்கு அவர்களுக்கு அதிகளவு நேரம் எடுக்கிறது. உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை உங்களால் ஒரு நிமிடத்தில் கூற முடியும். அவர்கள் தமது ஒரு பிறவிக்குரிய கதையை தாம் குழந்தை பருவத்திலிருந்து என்ன செய்தார்கள் என்பதை எழுதுகிறார்கள். இவரும் எவ்வாறு 84 பிறவி சக்கரத்தில் சென்று வந்தார் என தனது சொந்த கதையை கூறுகிறார். இது ஒரு பிராமணருக்குரிய விஷயமல்ல. பல பிராமணர்கள் உள்ளனர். உங்களுக்கு மட்டுமே இந்த சக்கரத்தை பற்றி தெரியும். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அரசர்கள் அரசிகள் ஆகுவதுடன் நீங்கள் மற்றவர்களையும் அவ்வாறு ஆக்குகிறீர்கள். பாரத மக்களை போன்று வேறு எவரும் இந்தளவு பக்தி செய்ததில்லை. ஏனைய பிரிவுகள் மதங்கள் போன்றவை எமது பக்திக்குரிய கால பகுதியிலேயே ஸ்தாபிக்கப்பட்டன. முதலில் எமது பூ மரம் மிகவும் சிறியதாக இருந்தது. ஆன்மீக தோட்டம் இருந்தது. நீங்களே உயிருள்ள மலர்களாக இருந்தீர்கள். அது பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் அது தொடர்ந்து உங்களுடைய பூந்தோட்டம் ஆகியது. இந்த வேளையில் அனைவரும் முட்கள் ஆகிவிட்டனர். நீங்கள் எவ்வாறு முட்களிலிருந்து மலர்களாக மாற வேண்டுமென தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் விளைவிப்பது முள் போன்று குத்துவதாகும். மாணவ பருவமே சிறந்தது என கூறப்படுகிறது. அதுவே சிறந்த பருவமாகும். பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மிகவும் சந்தோஷமாக கற்பார்கள். பின்னர் அவர்கள் திருமணம் செய்தவுடனேயே ஒருவர் மற்றவரை முட்கள் போன்று குத்த ஆரம்பித்து விடுவார்கள். சத்திய யுகத்தில் எவரும் எவரையும் குத்தமாட்டார்கள். நீங்கள் இப்போது மலர்கள் ஆகுகின்றீர்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது அங்கு எல்லையற்ற சந்தோஷம் நிலவியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு தங்க சுரங்கங்கள் இருந்தன. அவை இப்போது வெறுமை அடைந்துவிட்டன. நீங்கள் அப்போது அதிகளவு தங்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பாரதத்தில் வைரங்கள், தங்கம், ஏனைய ரத்தினங்களின் சுரங்கங்கள் இருந்தன. அந்த வேளையில் அமெரிக்கா இருக்கவில்லை. பம்பாய் கூட அப்போது இருக்கவில்லை. கலியுக இறுதியில் எங்கும் தங்கம் புலப்படாமல் இருப்பதும் சத்தியயுக ஆரம்பத்தில் சுரங்கங்கள் நிரம்பி இருப்பதுடன் தங்க மாளிகைகள் கட்டப்படுவது அதிசயமே ஆகும். இது ஓர் அதிசயமே. அங்கு சுரங்கங்களிலிருந்து அதிகளவு தங்கம் வெளிப்படும். இங்கு எவ்வாறு களிமண்ணாலான செங்கற்கள் உள்ளனவோ அவ்வாறே அங்கு உங்களிடம் தங்க கட்டிகள் இருக்கும். முட்டாளான மாயை பிரான்சில் தங்கத்தை தவிர வேறு எதையும் காணவில்லை என்றொரு நாடகத்தை அவர்கள் நடிக்கிறார்கள். உண்மையில் சத்திய யுகத்தில் தங்கம் மட்டுமே இருக்கும். இங்கு உங்களால் களிமண்ணால் ஆன செங்கற்களை கூட பெற முடியாமல் உள்ளது. நீங்கள் இங்கு செங்கற்களை பணத்திற்கு வாங்குகிறீர்கள். ஆனால் அங்கு தங்க கட்டிகள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இது பகலிற்கும் இரவிற்கும் இடையில் உள்ள வேறுபாடாகும். எனவே நீங்கள் ஏன் புது உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் இந்த பற்றனும் பிடிக்குள் சிக்கிக்கொள்கிறீர்கள்? தந்தை கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய பழைய உறவு முறைகளால் அதிகளவு துன்பத்தை பெறுகிறீர்கள். அவர்களை விட்டு நீங்கும்படி பாபா உங்களுக்கு கூறவில்லை. உங்களுடைய புத்தியின் யோகத்தை ஒரே ஒரு தந்தையிடம் இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். மன்மனா பவ் என்பதன் அர்த்தம் என்னை நினைவு செய்யுங்கள். நான்கு கர ரூபமான விஷ்ணுவை, அதாவது விஷ்ணு தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். ஒரேயொரு பிரதானமான கூற்றே உள்ளது. பக்தி மார்க்கத்தில் பல சிக்கல்கள் உள்ளன. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரேயொரு அதி அன்பிற்கினிய பரம தந்தை பரமாத்மாவின் காதலர்கள். அவர் உங்களை சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள் ஆக்குகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஒரேயொரு தடவை மட்டுமே நீங்கள் ஆன்மீக அதி அன்பிற்கினியவரின் ஆன்மீக காதலிகள் ஆகுகிறீர்கள். ஏனைய அனைவரும் பௌதீகமான மனித காதலிகளும் காதலர்களும் ஆவார்கள். எல்லையற்ற காதலிகள் இப்போது எல்லையற்ற அதி அன்பிற்கினியவரை கண்டடைந்துள்ளார்கள். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அவருக்கு கூறுகிறீர்கள். அவர்கள் அந்த ஒருவரை நோக்கி மட்டுமே அழைக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றும், இதனாலேயே நீங்கள் தூய்மையாக்குபவரை அழைக்கிறீர்கள் என்றும் அறிவீர்கள். கும்பமேளா நடைபெறும் போது பலரும் சென்று கங்கையில் நீராடுவார்கள். அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அதன் மூலம் எவரும் தூய்மை அடைவதில்லை. தந்தை இப்போது வந்து உங்கள் மீது இந்த ஞான மழையை பொழிகிறார். முட்காடு பூந்தோட்டம் ஆகுவதற்காக உங்கள் மீது இந்த ஞான மழை பொழியப்படுகிறது. உங்களுடைய ராஜ்யம் இருந்தபோது அங்கு எவரும் தூய்மையற்றவராக இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்தின் மீதும் இந்த ஞான மழை பொழியப்படுகிறது. அனைத்தும் புத்துணர்ச்சியும் பசுமையும் அடைகின்றன. வைரங்களினதும் இரத்தினங்களினதும் சுரங்கங்களும் மீண்டும் புதிதாகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அதிகளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களிடம் என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழியும் என பாடுவதை உங்களால் தனிப்பட்ட முறையில் காணக்கூடியதாக உள்ளது. நீங்கள் எங்கேயும் அமர்ந்திருக்கலாம். நீராடும் போதும் உங்களுடைய புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கட்டும். அந்த வேளையில் தந்தையை நினைவு செய்வதற்கு உங்களுக்கு நேரம் உள்ளது. எவ்வளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அதற்கேற்ப நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். நினைவின் ஊடாக வருமானம் சம்பாதிக்கப்படுகிறது. நினைவின் ஊடாக வருமானம் உள்ளது என நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டதுண்டா? இது பாரியதொரு வருமானமாகும். நீங்கள் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை அசரீரியானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்துள்ளார். பாக்யரதத்தை பற்றி பேசப்படுகிறது. பரமாத்மா பரமதந்தை பிரவேசித்து செயற்படுத்துவது பாக்யரதத்தையே ஆகும். ஆத்மாவின் ரதம் தயாராகும் போது அந்த ஆத்மா விரைவாக வந்து அதனுள் பிரவேசிப்பார். தந்தை இந்த ரதத்தில் பிரவேசித்து இந்த ஞானத்தை வழங்க வேண்டியுள்ளது. இவருடைய பல பிறவிகளில் இறுதி பிறவியில் அவருடைய ஓய்வு நிலையில் தந்தை கூறுகிறார், நான் வந்து இவருள் பிரவேசிக்கிறேன், அதாவது நான் இந்த ரதத்தில் பிரசன்னம் ஆகுகிறேன். இது குதிரை ரதத்தை பற்றிய கேள்வி இல்லை. நீங்கள் இப்போது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு நேருக்கு நேர் விளங்கப்படுத்துகிறார். உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். யாராவதொருவர் ICS இந்தியன் சிவில் சேவை இற்கு படிக்கும்போது அவர் மகத்தான போதையை கொண்டிருப்பார். அதுவே அதிஉயர்ந்த பரீட்சையாகும். இதுவே உங்களுக்கு ஒரு கல்வியே ஆகும். கடவுள் கற்பிக்கும் பாடசாலை இதுவே ஆகும். இப்போது கேள்வி எழுகிறது, கடவுள் யார்? அது ஸ்ரீ கிருஷ்ணரா அல்லது சிவபாபாவா? அனைவரினதும் கடவுள் யார்? அது அசரீரியானவர் என மக்கள் நம்பினாலும் எல்லோரும் அது ஸ்ரீ கிருஷ்ணர் என்று நம்புவது கிடையாது. ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை அசரீரியான பரம தந்தை பரமாத்மாவே ஆவார். அவர் சதா பரந்தாமத்திலேயே இருக்கிறார். அவர் ஒரு தடவை மட்டும் குழந்தைகளாகிய உங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குவதற்காக வருகிறார். அதே பாபா ஒவ்வொரு கல்பமும் வந்து குழந்தைகளாகிய உங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் இப்போது யாசித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அடுத்த பிறவியில் நீங்கள் என்ன வாகுவீர்கள் என்ற காட்சிகளை நீங்கள் கண்டீர்கள். விநாசத்தினதும் ஸ்தாபனையினதும் காட்சிகளையும் நீங்கள் கண்டீர்கள். கடவுள் பேசுகிறார், நான் உங்களை அரசர்களுக்கு எல்லாம் அரசர்கள் ஆக்குகிறேன். சிலர் அதிகளவில் தானம் செய்து அதிகளவில் புண்ணிய காரியங்கள் செய்யும் போது தற்காலிகமான சந்தோஷத்தை பெறுகிறார்கள். அவர்கள் அரசர்களுக்கு பிறந்து பின்னர் உடனடியாக இறக்கிறார்கள். சிலர் கருப்பையிலேயே இறக்கிறார்கள். சிலர் அங்கவீனர்களாகவோ அல்லது ஒரு கண்ணுடனோ பிறக்கிறார்கள். ஒருவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்பவே அவர் பெறும் அந்தஸ்தும் அமைகிறது. நான் இப்போது உங்களை அரசர்களுக்கு எல்லாம் அரசர்கள் ஆக்குகிறேன். பாபா, நான் என்னை உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன் என நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக ஒரு ராஜ்யத்தை பெறுவீர்கள். பாரதம் மகாதானிகளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மக்கள் அதிகளவில் தானம் செய்வதுடன் அதிகளவு புண்ணிய காரியங்களும் செய்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திலேயே ஆரம்பமாகின. தந்தை இப்போது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான தானத்தை வழங்குகிறார். நீங்கள் இப்போது உங்களை பாபாவிடம் அர்ப்பணிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரங்கள், மனங்கள், செல்வத்தை வழங்கிவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், இப்போது ஒரு நம்பிக்கை பொறுப்பாளரை போன்று வாழுங்கள். உங்களுடைய இல்லறத்தையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அனைத்தும் சிவ பாபாவுக்கே உரியது. நான் உங்களுக்கு உரியவன். நான் உங்களை மட்டுமே நினைவு செய்வேன். நீங்கள் உங்களுடைய இதய பூர்வமான உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் மாளிகைகளில் வசிக்கலாம், சுற்றுலா சென்று சந்தோஷப்படலாம். ஆனால் என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்களே உலக அதிபதிகள் ஆவீர்கள். நீங்கள் இப்போது முயற்சி செய்வதன் மூலம் மீண்டும் அவ்வாறு ஆகுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, யோக சக்தியால் மட்டுமே நீங்கள் பாவங்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. ராஜ அந்தஸ்தை அடைவதற்கு உங்களை முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். உங்களுடைய சரீரம், மனம், செல்வத்தை அர்ப்பணித்துவிட்டு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். பாவங்களை வென்றவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. நினைவின் ஊடாக மட்டுமே வருமானம் சம்பாதிக்கப்படும். எனவே சதா நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பூக்களின் உலகிற்கான உரிமையை கோரும் வகையில் ஆன்மீக மலர்கள் ஆகுங்கள். உங்களுக்குள் எந்த ஒரு முட்களும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம்: நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருந்து முழு உலகையும் ஒரேயொரு தந்தைக்குள் அனுபவம் செய்வீர்களாக. தந்தையை தமது உலகமாக கருதுபவர்களால் மட்டுமே எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க முடியும். தந்தையை தமது உலகமாக கொண்டிருப்பவர்கள் தமது உலகில் மட்டும் இருப்பார்கள். அவர்கள் வேறு எவருடனும் ஈடுபடுவதில்லை. அதனால் அவர்கள் இயல்பாகவே விலகி இருப்பார்கள். மக்கள் மற்றும் சொத்துக்கள் இரண்டும் உலகத்தில் அடங்கியுள்ளன. தந்தையின் செல்வம் என்றால் எனது செல்வம் என்று அர்த்தம். இந்த விழிப்புணர்வை பேணுவதன் மூலம் நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர்கள் ஆகுவீர்கள். மற்றவர்களை பார்க்கும் போதும் நீங்கள் வேறு எவரையும் பார்க்க மாட்டீர்கள். அவர்கள் உங்களுக்கு புலப்பட மாட்டார்கள். ஸ்லோகம்: சக்தி வாய்ந்த ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு, ஏகாந்தத்தில் இருப்பதற்கும் களிப்பூட்டுபவராக இருப்பதற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். அவ்வக்த சமிக்கை: எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே ஒரு கோட்டை கட்டப்படுகிறது. நீங்கள் அரசருக்காக ஒரு சிறிய குகையை கட்டமாட்டீர்கள், ஆனால் ஒரு கோட்டையையே கட்டுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எரிமலை நினைவினும் ஒரு கோட்டையை உங்களுக்காக உங்களின் சகபாடிகளுக்காக ஏனைய ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் கட்ட வேண்டும். நினைவின் சக்தி ஓர் எரிமலையாக இருக்கும்போது ஆத்மாக்கள் அனைவரும் பாதுகாப்பை அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி.